தென்றல் மார்ச் 2014 ஆண்டு இதழில் மருத்துவர் வரலட்சுமி நிரஞ்சன் அவர்களின் நலம் வாழ பகுதியில் அழுத்தம் குறைந்தால் ஆயுள் நீளும் வெளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்கர். முன்பெல்லாம் 40 வயதுக்கு மேலோரை தாக்கி வந்த உயர் ரத்த அழுத்தம் இப்போது 7 வயதினரையும் தாக்குகிறது. 18 வயதுக்கு மேல் ஆணவர்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கிறதா என்ற பரிசோதனை அவசியம். அறிகுறிகளே இல்லாமல் ரத்த அழுத்தம் அதிகமாகலாம் என்பதால் இதை ஒரு மௌனக்கொல்லி என்று அழைப்பதுண்டு. ஒரு சிலருக்கு தலைவலி, தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டாலும் பெரும்பாலும் ரத்த அழுத்தம் ஒருவித அறிகுறியும் இல்லாமலே வரக்கூடும். ரத்த அழுத்தம் என்றால் என்ன? நமது ரத்த நாளங்களில் ரத்தம் ஓடும்போது உண்டாகும் அழுத்தமே ரத்த அழுத்தமாக கணிக்கப்படுகிறது. இது இதய சுருக்கத்தில் சிஸ்டாலிக் என்றும் விரியும் போது டயஸ்டாலிக் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை துடிப்பின் காரணமாகவும் இரத்த நாளங்கள் விரிந்து சுருங்குவதாலும் ஏற்படுகிறது. இதனால் இதயம் துடிக்கும் வேகத்தினாலும் துடிக்கும் அழுத்தத்தினாலும் வேறுபடும். இது நிமிடத்துக்கு நிமிடம் வேறுபடும். ஆனால் 5 முதல் 10 mmHg வேறுபடுவது ஏற்கப்படலாம். அதற்கு மேல் கணிசமாக வேறுபடுவது நல்லதல்ல. தற்சமயம் ஜாயிண்ட் நேஷனல் கமிஷன் ஒரு புது அறிக்கையை JNC8 வெளியிட்டுள்ளது. இதன்படி 60 வயதுக்கு அதிகமானோருக்கு 150/90 இருந்தால் மட்டுமே மருந்துகள் தேவை. 60 வயதுக்கு உட்பட்டோருக்கு 140/90 மேல் இருந்தால் மருந்துகள் தேவை என்று இவ்வாறு தளர்த்தப்பட்டுள்ளது. இரத்த அழுத்தம் அதிகமாவதன் விளைவுகள்: இருதயம் பழுதடைதல், மாரடைப்பு ஏற்படுதல், சிறுநீரகம் பழுதடைதல், பக்கவாதம் ஏற்படும் அபாயம், பார்வை பாதிக்கப்படுதல். இந்த அபாயங்கள் அறிகுறியிலே இல்லாமல் திடீரென்று ஏற்படும் காரணத்தால் வருடா வருடம் முதன்மை மருத்துவரிடம் சென்று இரத்த அழுத்தம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்வது நல்லது. வீட்டிலேயே இரத்த அழுத்த பரிசோதனை செய்யும் கருவி மூலமும் சரி பார்த்துக் கொள்ளலாம். எந்த போதும் வருடத்தில் ஒருமுறையாவது மருத்துவரிடம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள், மாத்திரைகள் எடுத்துக் கொள்பவர்கள் இதை செய்யாக வேண்டும். வயது அதிகமாகும் போது இரத்த நாளங்களின் தன்மையும் இருதய துடிப்பும் வேறுபடுவதால் இது ஒரு வளரும் நோய் என்பதை உணர வேண்டும். இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்த பின்பு மருந்துகளை நிறுத்திவிடக் கூடாது, தொடர்ந்து உட்கொள்ள வேண்டும். யாருக்கு வரும் உயர் ரத்த அழுத்தம்? யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். குறிப்பாக குடும்ப வரலாறு உள்ளவர்கள் கண்காணிக்க வேண்டும். உடல் பருமன் அதிகமாக இருப்போரும், உணவில் அதிக உப்பு சேர்த்துக் கொள்பவர்களும் அவ்வப்போது பார்த்துக் கொள்ள வேண்டும். புகைப்பிடிப்போருக்கும் மன அழுத்தம் அதிகம் கொண்டவருக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். குடும்ப வரலாறு உள்ளவர்கள் உடல் மெலிந்து இருந்தாலும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. இதைத் தவிர வலி மருந்துகள் அதிகம் உண்டாலோ, கருத்தடை மருந்துகள் உண்டாலோ, சிறுநீரகம் அர்டினல் நாள் சுரப்பி சரியாக வேலை செய்யாவிட்டாலோ இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். மருத்துவரின் அலுவலகத்தில் மட்டும் இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருப்பதும் மற்ற நேரங்களில் குறைவாக இருப்பதும் ஒரு சிலருக்கு காணப்படும். இதை ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன் என்று அழைப்பர். மருத்துவரை காணும் போது ஏற்படும் படபடப்பால் இப்படி நேரலாம். இவர்கள் வீட்டில் இருக்கும் வேளையில் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இந்த வகை இரத்த அழுத்தம் இருப்போருக்கு அவரவர் குடும்ப வரலாறு, பின் விளைவுகளுக்கான சாத்திய கூறுகள் வைத்து தீர்வு முறை நிர்ணயிக்கப்படும். வாழ்முறை தீர்வு, இவற்றை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்று சொல்வோம். இது இரத்த அழுத்த தீர்வு முறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்வது அவசியம். இது உடல் பருமனை குறைக்க உதவும். உடல் பருமனாக இல்லாவிட்டாலும் உடற்பயிற்சி செய்வது தசைகளையும் இதயம் வலுவடையவும் உதவும். நடைப்பயிற்சி நல்லது. இருதய துடிப்பு சீராக உதவும். உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 கிராம் சோடியம் உட்கொள்ளலாம். இதை நிர்ணயிப்பது கடினம். தயார் நிலை உணவுப் பொருட்களில் குறிப்பாக கேன் ஃபுட் தவிர்ப்பது நல்லது. பதப்படுத்துவதற்காக உப்பு அதிகமாக போட வேண்டும். ஊறுகாயும் இதில் சேர்த்து, காரம் அதிகமானால் உப்பும் அதிகம் தேவை. உப்பு என்ற சுவை நாம பழக்கிக் கொள்வது. உப்பு குறைத்து சாப்பிட பழகிவிட்டால் நாவுக்கு அதிக உப்பு பிடிக்காமல் போய்விடும். உப்பு குறைவாக இருக்கும் பண்டத்தில் மேசையில் உப்பு சேர்த்துக் கொள்வது நல்லதல்ல. அதில் அதிக உப்பு சேரும் அபாயம் உள்ளது. எலுமிச்சை சாறு சேர்த்துக் கொண்டால் உப்பு குறைவாக தேவைப்படும். யோகாசனமும் தியானமும் மன அழுத்தத்தை குறைத்து இரத்த அழுத்தம் குறைய உதவும். மருந்துகள், பல மருந்துகள் உள்ளன. குறிப்பாக நீரை வெளியேற்றும் டயூரெடிக்ஸ் என்ற வகை கொடுப்பதுண்டு. இதை தவிர இருதய துடிப்பில் வேகத்தை குறைக்கும் மருந்துகளும் சிறுநீரகத்தின் ரத்தப்போக்கை மாற்றும் மருந்துகளும் வழங்கப்படலாம். இவற்றால் சில பின்விளைவுகள் ஏற்படலாம். பொட்டாசியம் அளவு குறைவாகவோ அல்லது கூடவோ செய்யலாம். சிலருக்கு தலை சுற்றல் வரலாம். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கு மருந்துகளின் பின்விளைவுகள் ஏற்படலாம். இந்த மருந்துகள் எடுத்துக் கொள்பவர்கள் வருடத்திற்கு ஒருமுறையாவது சிறுநீரகம் சோடியம் பொட்டாசியம் அளவுகளை ரத்தத்தில் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இருதய துடிப்பின் அளவு குறைவதாலும் சில பாதிப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மருந்துகள் தேவைப்படலாம். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்தம் குறைக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. இவர்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவரிடம் சென்று பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இருதய நோய் உள்ளவர்களும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களும் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். மௌனக்கொல்லியை முளையிலேயே கிள்ளி விடுவோம். வருமும் காப்போம், வந்துவிட்டால் கண் காணிப்போம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.